எசேக்கியலின் 30வது பிறந்த நாள் அவரது வாழ்வின் மிக கடினமான நாளாக இருந்திருக்கக்கூடும். அவர் தேவனுடைய ஆலயத்தில் தன்னுடைய ஊழியத்திற்காக ஆயத்தப்படுவதில் தனது வாழ்நாள் முழுவதையும் செலவிட்டிருந்தார். ஆனால் 25ஆம் வயதில் அவரது பயிற்சியின் மத்தியில் யுத்தம் மூண்டது. அவர் கேபார் நதி அண்டைக்கு கொண்டு செல்லப்பட்டார். ஒரு ஆசாரியரின் 30வது பிறந்த நாள் ஆலயத்தில் அவரது ஊழியம் தொடங்கும் நாளாக இருந்தது. ஆனால் ஆலயத்திலிருந்து 700 மைல்களுக்கு அப்பால் இருக்கையில் ஒரு புதிய ஆசாரியரால் என்ன செய்ய முடியும்? பாடம் 25, மகிமை. எசேக்கியல் 1ஆம் அதிகாரத்திற்கு உங்களுடைய வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். எசேக்கியல் நொறுங்கிய நம்பிக்கைகள் மற்றும் சிதைந்த கனவுகளுடன் கூடிய மனிதராயிருந்தார். அவர் மட்டும் வேறொரு காலப்பகுதியில் வாழ்ந்திருப்பாரானால், அவர் மட்டும் வேறொரு இடத்தில் இருந்திருப்பானால், அவர் மட்டும் ஊழியத்துக்கான அவரது பாதையை சூழ்நிலைகள் தடுத்து விட்டது போல் காணப்பட்டது. அவர் பாபிலோனுக்கு அருகிலுள்ள உப்பங்கலி பகுதியில் குழப்பமடைந்த மற்றும் மனச்சோர்வு நிறைந்த மக்கள் கூட்டத்தாரிடையே காணப்பட்டார். ஒருவேளை நீங்களும் எசேக்கியலுடன் உங்களை பொருத்தி பார்த்து கொள்ளக்கூடும். உங்களுக்கு ஒருவேளை அதிகபட்ச நம்பிக்கைகளும் பெரிய கனவுகளும் இருந்திருக்கலாம். நீங்கள் இன்று இருக்கும் நிலையில் உங்களை ஒருபோதும் நீங்கள் கற்பனை செய்து கூட பார்த்திருக்க மாட்டீர்கள். எசேக்கியலின் காலத்தில் தேவ ஜனங்கள் 2 இடங்களில் இருந்தார்கள். அவர்களில் 10,000 பேர் பாபிலோனில் உள்ள கேபார் நதி அண்டையில் இருந்தார்கள். மீதம் இருந்தவர்கள் சிதேக்கியா ராஜா ஏதோ தப்பித்தோம் பிழைத்தோம் என்று ஆண்டு வந்த எருசலேமிலேயே தங்கியிருந்தார்கள். சிறைப்பட்டவர்களிடத்தில் தேவனுடைய வார்த்தையை பேசும்படியாக எசேக்கியல் அழைக்கப்பட்டார். அதே காலகட்டத்தில் எருசலேமில் எஞ்சியிருந்த மக்களிடம் தேவனுடைய வார்த்தையை எரேமியா பிரசங்கித்து கொண்டிருந்தார். குடும்பங்கள் பிரிக்கப்பட்டிருந்தன. ஒவ்வொருவரும் அடுத்து என்ன நிகழுமோ என்று கலங்கி கொண்டிருந்தார்கள். எருசலேமில் உள்ள நெருக்கப்பட்ட மக்கள் பிழைப்பார்களா? சிறைப்பட்டவர்கள் எப்பொழுது திரும்பி வரக்கூடும்? அடுத்த மாதமா? அடுத்த வருடமா? எப்பொழுதாவது வரக்கூடுமா? தேவனுடைய வார்த்தையை பேசுவதாக கூறிக்கொள்ளும் மக்களிடமிருந்து இந்த கேள்விகளுக்கான விடைகளுக்கு பஞ்சமே இருக்கவில்லை. தேவன் தமது ஆலயத்தை விட்டு ஒருபோதும் நீங்க மாட்டார். சிறைப்பட்டவர்கள் விரைவிலேயே வீடு திரும்புவார்கள். அது எப்படி எருசலேம் வீழ்ச்சியடையக்கூடும்? இப்படியாக நிகழ்ந்தது ஒரு தற்காலிகமான பின்னடைவு மட்டுமே என்று மக்களுக்கு உறுதியளிக்க கள்ள தீர்க்கதரிசிகள் ஆவலாயிருந்தார்கள். தீர்க்கதரிசி எரேமியாவிடமோ வேறு விதமான செய்தி இருந்தது. அது நல்ல செய்தியாக இல்லை. சிறைப்பட்டவர்களுக்கு அவர் எழுதிய கடிதத்தில் அடிமைகளாக கொண்டு செல்லப்பட்ட 10,000 மக்களிடம் அவர்கள் திரும்பி வருவதற்கு தேவன் அனுமதிக்கும் முன் 70 ஆண்டுகள் செல்லும் என்று அவர் கூறினார். அவர்களது வாழ்நாள் காலம் முழுவதும் ஒரு அந்நியமான புறதேசத்தில் கழிக்கப்படும். அவர்களுக்கு ஓர் ஆறுதல் தேவைப்பட்டது. எசேக்கியல் மூலமாக தேவன் அதை அவர்களுக்கு கொடுத்தார். தேவனுடைய மகிமையை குறித்த எசேக்கியலின் தரிசனத்தில் 7 அம்சங்கள் இருந்தன. அவற்றுள் முதலாவதாக சூரிய ஒளியில் மின்னும் கண்ணாடியால் செய்யப்பட்ட ஒரு மண்டலம் இருந்தது. அந்த மண்டலமானது ஜீவன்களினால் ஒவ்வொரு மூளை கொன்றாக தாங்கப்பட்டு உயர விரிந்திருந்தது. இந்த ஜீவன்கள் தேவ தூதர்களாயிருந்தன. அவை அந்த மண்டலத்தை தங்கள் சிறகுகளின் மேல் உயர தாங்கியிருந்தன. ஆனால் அவை 1க்கு மேற்பட்ட ஜோடிகளில் செட்டைகளை கொண்டிருந்தன. ஆகவே அவற்றால் பறக்கவும் கூடுமாயிருந்தது. ஆனால் அந்த தளமானது ஒரு ஹெலிகாப்டரை போல செங்குத்தாகவும் மேலே எழும்ப முடியும். அதன் பின்பு எசேக்கியல் சக்கரங்களை பார்த்தார். நான் பூமியில் ஜீவன்கள் அண்டையிலே ஒரு சக்கரத்தை கண்டேன். அவைகள் சக்கரத்துக்குள் சக்கரம் இருக்குமாப்போல் இருந்தது. வடக்கிலிருந்து தெற்கு முகமாய் செல்லும் ஒரு சக்கரத்தையும், அதற்கு உள்ளாக அதன் குறுக்கு வாக்கில் வேறொரு சக்கரம் கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி செல்வதையும் கற்பனை செய்து பாருங்கள். இந்த சக்கரங்கள் நான்கு திசைகளுள் எந்த திசையில் வேண்டுமானாலும் நகர முடியும். அப்படி இருப்பது, உதாரணத்துக்கு உங்கள் காரை ஒரு நெருக்கடியான இடத்தில் முன்னும் பின்னுமாக நிற்கும் இரு கார்களுக்கிடையில் நிறுத்த வேண்டுமென்றால் பேருதவியாக இருக்கும். நீங்கள் அப்படியே தெற்கு வடக்கு நிலையிலிருந்து கிழக்கு மேற்கு நிலைக்கு சக்கரங்களை திருப்பி கொண்டு இடைப்பட்ட சிறிய இடத்தில் மிக எளிதாக காரை நிறுத்திவிட முடியும். இந்த சக்கரங்கள் அந்த மண்டலத்துக்கு ஒரு நகரும் தன்மையை கொடுத்தன. இங்கே நமக்கு சொல்லப்படுவது என்னவென்றால், தேவனுடைய பிரசன்னம் எந்த ஓரிடத்துக்கும் நிலையானதும் அல்லது வரையறுக்கப்பட்டதும் அல்ல என்பதாகும். தேவன் தாம் தெரிந்து கொள்ளுகிற எவ்விடத்துக்கும் மற்றும் எந்த திசையிலும் செல்லக்கூடியவராய் இருக்கிறார். தேவஜனங்களில் ஒருவர் கூட அவரது எல்லைக்கு அப்பாற்பட்டிருக்கக்கூடியதாக பூமியில் எந்த ஓரிடமும் இல்லை. அந்த மண்டலம், தேவதூதர்கள் மற்றும் சக்கரங்கள் ஆகியவற்றின் மேலே நீல ரத்தினம் போல விளங்கும் ஒரு சிங்காசனத்தின் சாயலும் இருந்தது. சாயல் என்னும் சொல்லை கவனியுங்கள். தாம் காண்பது என்னவென்று விவரிப்பதற்கு எசேக்கியல் பொருத்தமான வார்த்தை கிடைக்காமல் திணறுகிறார். எவ்வளவுக்கு மேன்மையானவைகளை காண்கிறாரோ அவ்வளவுக்கு அவற்றை வெளிப்படுத்துவது இன்னும் கடினமானதாய் இருக்கிறது. அதன் பின்பு அந்த சிங்காசனத்தின் மேலே எசேக்கியல் உட்புறம் சுற்றிலும் அக்னிமயமான சுகுசாவின் நிறமாயிருக்க கண்டார். அதே நேரத்தில் அதனுடன் காணக்கூடுமென்று நீங்கள் எதிர்பார்த்திருக்கவே முடியாத வேறொன்றும் இருந்தது. மழை பெய்யும் நாளில் மேகத்தில் வானவில் எப்படி காணப்படுகிறதோ அப்படியே சுற்றிலும் உள்ள அந்த பிரகாசம் காணப்பட்டது. தேவனுடைய நியாய தீர்ப்பை குறித்து பேசுகிற அக்கினியையும் மின்னலையும் எசேக்கியல் கண்டார். ஆனால் அதே சமயத்தில் தேவனுடைய கிருபை குறித்து பேசுகிற வானவில்லையும் கண்டார். மேலும் அவை இரண்டுமே சிங்காசனத்திலிருந்துதான் புறப்பட்டு வந்தன. இந்த தரிசனத்துக்குள் உற்று பார்த்த எசேக்கியல் அதற்கு மேலாக பார்த்து கொண்டிருந்தார். ஜீவன்களுக்கு மேலே அந்த மண்டலம் இருந்தது. அந்த மண்டலத்தின் மீது சிங்காசனத்தின் சாயலை அவர் கண்டார். மேலும் அவர் அந்த சிங்காசனத்தின் மேலே மனுஷ சாயலுக்கு ஒத்த ஒரு சாயல் உடைய சுற்றிலும் பிரகாசமாக இருக்கிற மகிமையான ஒரு நபரை கண்டார். எசேக்கியல் தான் விரும்பிய இடத்தை விட்டு வெகு தொலைவில் இருந்தபோது அவர் முக்கியமாக பார்க்க வேண்டியிருந்தது தேவன் சிங்காசனத்தில் வீற்றிருந்தார் என்பதையும், மற்றும் தேவனுடைய பிரசன்னம் தன்னுடன் இருந்தது என்பதையும் தான். நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு மாறான தொலைதூரமான ஓரிடத்தில் இருக்கும்போது உங்களுக்கு அதிகம் தேவைப்படுவது தேவ மகிமையின் புத்தம் புதிய ஒரு தரிசனம்தான். அதன்பின் சற்று நேரத்தில் எசேக்கியலுக்கு மிக வித்தியாசமான ஒரு தரிசனம் தரப்படுகிறது. அதில் அவர் தேவாலயத்தில் ஒரு பிரம்மாண்டமான விக்கிரகத்தை பார்க்கிறார். விக்கிரகங்களின் அவலட்சணமான உருவங்கள் ஆலய சுவர்களில் வரையப்பட்டிருந்ததை அவர் கண்டார். அருவறுப்பான காரியங்கள் எல்லாம் ஆலயத்தின் உள்ளேயே இரகசியமாக நிகழ்ந்து கொண்டிருந்தன. மக்களும் கர்த்தர் எங்களை பார்க்கிறதில்லை என்று சொல்லி கொண்டிருந்தார்கள். பின்பு எசேக்கியல் தனது முந்தின தரிசனத்தில் தான் கண்ட கர்த்தருடைய அதே மகிமையை கண்டார். அது தேவன் அந்த விக்கிரகத்தை சர்வ சங்காரம் செய்ய வந்தது போல் இருந்தது. தமது ஆலயத்தை தீட்டுப்படுத்திய தவறான ஆராதனைகளை அழிக்க கர்த்தர் ஆயத்தமாகியிருந்தார். எசேக்கியல் தேவ மகிமையின் தரிசனத்தை மீண்டும் கண்டபோது அவர் அந்த மண்டலத்தையும் சக்கரங்களையும் வாசற்படியை நோக்கி நகர்கின்ற தேவனின் சிங்காசனத்தையும் கண்டார். தேவன் தமது ஆலயத்தையும் தமது நகரத்தையும் விட்டு வெளியேறவிருந்தார். பறந்து கொண்டிருந்ததான அந்த மண்டலத்தினால் குறிப்பிடப்பட்ட தேவ பிரசன்னம் எருசலேமை விட்டு வெளியேறி கொண்டிருந்தது. ஆனால் தமது ஜனங்களையோ தமது வாக்குத்தத்தங்களையோ தேவன் கைவிடவில்லை. அவரது மீட்பின் கிரியைகளை குறித்த கவனம் எருசலேமை விட்டு தொலைவில் விலகி சென்று கொண்டிருந்தது. தேவன் தமது ஆலயத்தை விட்டு நீங்கி சென்று கொண்டிருந்தார். ஆனால் அவரது பிரசன்னம் கேபார் நதியண்டையில் இருக்கும் சிறைப்பட்டு போன ஜனங்களிடையே இப்பொழுது காணப்படுகிறது. எசேக்கியேல் தனது குடும்பத்தையும் தேவாலயத்தையும் விட்டு வெகு தொலைவில் தான் இருந்தார். ஆனால் அவர் தேவனுடைய சித்தத்தின் மையத்தில் இருந்தார். உங்களுக்கு விருப்பமான இடத்தில் நீங்கள் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் இருக்கும் இடத்தில் உங்களை நிறுத்தி இருப்பதற்கு தேவனுக்கு ஒரு காரணம் உண்டு. இயேசு கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒத்தவாறு உங்களை உருவாக்குகிறதான அவரது மாபெரும் நித்திய நோக்கமானது நீங்கள் எங்கிருந்தாலும் அற்புதமாக நிறைவேற்றப்படும். எசேக்கியேலின் முதல் தரிசனத்துக்கு பின்பு 20 ஆண்டுகள் கழித்து அவரிடம் தேவன் மீண்டும் பேசினார். அப்பொழுது எசேக்கியேல் கண்ட காட்சி அவரது இருதயத்திற்கு மகிழ்ச்சி அளித்திருக்கக்கூடும். கர்த்தருடைய மகிமை கீழ் திசைக்கு எதிரான வாசல் வழியாய் ஆலயத்துக்குள் பிரவேசித்தது. இதோ கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை நிரப்பிற்று. ஒரு நாள் தேவனுடைய மகிமையானது எல்லா கோத்திரங்களையும் தேசங்களையும் சார்ந்த ஜனங்களுக்கு ஆராதனை மையமாக பயன்படக்கூடியதான ஓர் ஆலயத்தை நிரப்பும். எசேக்கியேல் கர்த்தருடைய மகிமையின் சாயலுக்குரிய தரிசனத்தை கண்டார். எபிரேயருக்கு எழுதப்பட்ட நிருபம் இயேசுவை தேவனுடைய மகிமையின் பிரகாசம் என்று நமக்கு கூறுகிறது. தேவனுடைய மகிமை நம்மிடையே இறங்கி வந்தது. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. தேவன் தமது பிரசன்ன மண்டலத்தை விட்டு புறப்பட்டு வந்தார் என்று இதை இப்படி யோசித்து பாருங்கள். நித்திய சிருஷ்டிகரும் மகிமையின் கர்த்தருமானவர் தமது சிங்காசனத்திலிருந்து இறங்கி வந்தார். வானவில்லினாலும் அக்கினியினாலும் மின்னலாலும் சூழப்பட்ட விவரிக்கவே இயலாத இந்த மகிமையான நபர் மனித ரூபம் எடுத்து பெத்லகேமிலே பிறந்தார். தேவ தூதர்களால் உயர்த்தி தாங்கப்பட்ட சிங்காசனத்தில் வீற்றிருந்தவர் அதே தேவ தூதர்கள் குனிந்து அவரை பார்க்கும்படியாக முன்னணியிலே படுத்திருந்தார். மகிமையின் ஆண்டவர் தமது மண்டலத்தை விட்டு கீழே இறங்கியதோடு மட்டுமல்லாமல் தேவாலயத்துக்கும் அவர் வந்து தேவனுடைய வார்த்தையை பேசினார். அவ்வாறு கீழே இறங்கி வந்த மகிமையின் ஆண்டவர் தேவாலயத்தை விட்டு ஒரு மண்டலத்தில் ஏறி கொண்டு போகவில்லை, மாறாக ஒரு சிலுவையை சுமந்து கொண்டு சென்றார். ஆனால் தோன்றியதும் விலகியதுமான அந்த மகிமை ஒரு நாள் திரும்பும். சரித்திரங்கள் எல்லாம் அதை நோக்கியே முன் செல்கின்றன. மகிமையின் ஆண்டவர் பரலோகத்திலிருந்து இறங்கி வரப்போகிறதான அந்த நாளுக்காக நாம் ஆவலாய் எதிர்பார்ப்புடன் காத்து கொண்டிருக்கிறோம். நாம் அவரை பார்ப்போம். நாம் அவரை போல் இருப்போம். நாம் நித்திய காலமாய் அவருடனே கூட இருப்போம். எசேக்கியேல் தனது வாழ்வின் சிறப்பான வாலிப காலகட்டத்தில் வரம் பெற்ற ஒரு மனிதராக இருந்தார். இருப்பினும் பாபிலோனிய உப்பங்கலி பகுதியில் நிச்சயமற்ற தன்மையில் தள்ளப்பட்டவராக அவர் காணப்பட்டார். அவரது எதிர்பார்ப்புகள் நம்பிக்கையற்றவையாக தோன்றின. எதிர்காலம் குறித்த அவரது தனிப்பட்ட நம்பிக்கைகள் சிதைந்து போயின. ஒருவேளை நீங்களும் அதே போல உணர்ந்திருக்கலாம். ஏதோ ஒன்று உங்கள் வாழ்வில் சம்பவித்து அது நிமித்தம் நீங்கள் இது இப்படி ஆகியிருக்க வேண்டியதே இல்லை என்று சொல்லி கொண்டிருக்கிறவராக காணப்படலாம். அல்லது ஒருவேளை நீங்கள் மகிழ்ச்சியாயிருந்த ஓரிடத்திலிருந்து வேறு ஏதோ ஓரிடத்திற்கு தேவன் உங்களை கொண்டு சென்றிருக்கலாம். பறந்து கொண்டிருந்ததாக எசேக்கியேல் கண்டதான அந்த தேவ மண்டலம் ஏதோ ஒரு குறிப்பிட்ட இடத்துக்குள் மட்டும் தேவனின் பிரசங்கம் அடங்கியதல்ல என்பதை நமக்கு நினைவூட்டுகிறது. தேவன் உங்களை கொண்டு செல்வாரானால் அவரது பிரசன்னமும் உங்களுடன் கூட செல்லும். அவர் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்கிறார். அவரது பிரசன்னம் செல்லக்கூடாத எந்த ஓர் இடமும் பூமியில் இல்லை. தேவ பிரசன்னத்துடன் பாபிலோனில் இருப்பது தேவ பிரசன்னம் இல்லாமல் எருசலேமில் இருப்பதை விடவும் மேலானது என்பதை எசேக்கியேல் கண்டறிந்து கொண்டார். இதுதான் நாம் இன்றைக்கு கற்றுக்கொண்டது. தேவனின் மகிமையான பிரசன்னம் இயேசு கிறிஸ்துவில் நம் மத்தியில் இறங்கி வந்தது. மகிமையின் ஆண்டவர் தமது ஆலயத்திற்கு வந்தார், ஆனால் மக்கள் அவரை புறக்கணித்தார்கள். எனவே இயேசு சிலுவையை சுமந்து கொண்டு எருசலேமை விட்டு வெளியேறினார். மகிமை தோன்றியது, மகிமை விலகியது, ஆனால் மகிமை மீண்டும் திரும்பும். தேவனுக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தார். ஒரு நாள் அவர் வல்லமையோடும் மகிமையோடும் மீண்டும் வருவார். வேதாகம கதை மனிதகுல வரலாற்றின் மாபெரும் சிறையிருப்பு முடிவுக்கு வரப்போகிறதும் தேவனின் ஜனங்கள் நித்திய நித்தியமாய் அவரை அனுபவிக்கும்படியாக அவரது பிரசன்னத்துக்குள் கொண்டு வரப்பட போகிறதுமான அந்த காலத்தை சுட்டி காட்டுகிறது.